வரும் ஒரு அலசில் பாரபட்சமின்றி நல்லதை போற்றுவோம். ஒரு சமயம் ஈரான் அரசர் நௌஷர்கான் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு போனார். அவருடன் சென்ற சமையல்காரர் அரசரிடம், "மன்னா, சமையலுக்கு உப்பில்லை" என்று சொன்னார். உடனே அரசர் சமையல்காரரிடம், "பக்கத்து ஊருக்கு போய் உப்பை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டு வா, இல்லாவிடில் ஊர் முழுவதும் பாழாகிவிடும்" என்று சொன்னார். உடனே சமையல்காரர் அரசரிடம், "மன்னா, ஒரு பிடி உப்பை விலை கொடுக்காமல் வாங்கினால் ஊர் முழுவதும் எப்படி பாழாகிவிடும்?" என்று கேட்டார். அதற்கு அரசர், "தன் குடிமக்களிடம் மன்னன் ஒரு பிடி உப்பை இனாமாக வாங்கினால் அவருக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் அடுத்த நாள் ஊரையே விழுங்கிவிடுவார்கள்" என்று பதில் சொன்னார். ஆம் அன்பர்களே, எல்லா போதனைகளைக் காட்டிலும் வாழ்ந்து காட்டும் போதனையே வலிமையான போதனை. யார் ஒருவர் தனது போதனைக்கு தானே எடுத்துக்காட்டாய் வாழ்கின்றார்களோ அவர்கள் போகிற பாதையில் முட்கள் கூட விலகி வழிவிடும் என்று சொல்லுகின்றார்கள்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நேரில் பார்த்துவிட்டு வத்திக்கான் ஓனொலிக்கு வருகிறவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது, திருத்தந்தை அவர்கள் சொல்வது போல் செயல்படுகிறவர் என்ற உணர்வையே நமக்கு ஏற்படுத்துகின்றது. இன் ஞாயிறன்று நிறைவடைந்த இருவார குடும்பம் குறித்த உலக ஆயர்கள் சிறப்பு மாமன்றத்தில் கலந்து கொண்டு நம்மிடம் பேசிய திருச்சிலுவை சபையின் அருள் பணியாளர் அருள்ராஜ் அவர்கள் கூறியதை கேளுங்களேன்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பார்த்தபொழுது, அவருடைய அணுகுமுறையை பார்த்தபொழுது நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் ஒரு எளிமையான ஒரு முறையில் எல்லாரோடும் அவரே சென்று பேசுவது. நானும் அவரை ரெண்டு மூணு தடவை பார்த்தேன். ரெண்டு முறையும் அவர் கேட்டார், "எனக்காக ஜெபம் செய்யுங்க" என்று ஒவ்வொரு முறையும் அவர் கேட்கின்றார். அது மட்டுமில்லை, அவரை வந்து மற்ற பொதுநிலையினரும் சரி, மற்ற ஆயர்களையும் சரி, அங்கு பணிபுரியும் வேலையாட்களையும் சரி, அவரே அணுகி பேசும் பொழுது நமக்கு அந்த எளிமையான ஒரு அவருடைய வாழ்க்கையிலிருந்தே என்னால் கற்றுக்கொள்ள முடிந்தது.
எல்லா போதனைகளிலும் சிறந்த போதனை வாழ்ந்து காட்டுவதே. ஏனெனில் நாம் சொல்பவற்றை காட்டிலும் செய்பவற்றையே இந்த உலகம், குறிப்பாக வளரத்துடிக்கும் இளையோர் மற்றும் சிறார் உலகம் உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. ஒவ்வொரு வாரமும் இந்த அலசல் நிகழ்ச்சியை தயாரிக்க தொடங்குவதற்கு முன்னர் இதற்கு முந்தைய வார நடப்புகளை அலசும் போது, இரத்தம் சிந்தல்கள், வன்முறைகளால் அப்பாவிகள் உயிரிழப்பு, பட்டினி சாவுகள், இயற்கை பேரிடரின் சீற்றங்கள், இப்படிப்பட்ட செய்திகளே அதிகமாக உள்ளன. எடுத்துக்காட்டாக, நேபாளத்தில் பனிச்சரிவில் உயிரிழப்புகள், சிரியா, ஈராக், லிபியாவில் சண்டை, எபோலா நோய் பாதிப்பு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிப்பு, உலகம் முழுவதும் 120 கோடி பேர் நாளொன்றுக்கு 77 ரூபாய்க்கு குறைவாக வருவாய் ஈட்டுவதாக ஐநா அறிவிப்பு, இப்படி பல செய்திகள். அதே நேரம் நல்ல மனிதர் பலர் ஆங்காங்கே செய்யும் மனிதநேய செயல்களும் சிறந்த சாதனைகளும் இல்லாமல் இல்லை. ஆனால் இவை குறைவாகவே ஊடகங்களில் இடம்பிடிக்கின்றன. மேலும் கடந்த வாரத்தில் நம் நேயர் கல்பாக்கம் மும்பை சுகுமார் அவர்கள் எங்களுக்கு மனித மேம்பாட்டு தகவல்களையும் தாருங்கள் என்று கேட்டிருந்தார். அன்புள்ளங்களே, கடந்த 2 நாட்களில் நாம் வாசித்த தகவல்களில் ஒரு சில இதோ.
2014 ஆண்டின் அமைதிக்கான நோபல் விருதை வென்றுள்ள பாகிஸ்தானிய சிறுமி 17 வயது மலாலாவை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில், இந்தியாவின் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஓர் இளம் பெண்ணை மலாலாவே நிஜ நாயகியாக கொண்டாடுகிறார் என தி இந்து நாளிதழில் வாசித்தோம். மேற்கு வங்கத்தின் சந்தேஷ்காளி என்ற பகுதியைச் சேர்ந்த 18 வயது அனோயாரா கடூன் சக நண்பர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் தனது பகுதியில் நடக்கும் பெண் கடத்தல் மற்றும் குழந்தை திருமணங்களுக்கு எதிராக போராடி வருகின்றார். அனோயாரா இதுவரை 25 குழந்தை திருமணங்களை தடுத்துள்ளார். கடத்தப்பட்ட 180 சிறுமிகளை மீட்டு அவர்களது குடும்பத்திடம் சேர்த்துள்ளார். 85 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். கல்வி பயில முடியாத 200 சிறுவர் சிறுமிகளை பள்ளியில் சேர்த்துள்ளார். அனோயாராவின் இந்த துணிவையும் தலைமை பண்பையும் மலாலாவும், மலாலா தொடங்கியுள்ள மலாலா நிதி அமைப்பும் கொண்டாடுகின்றது என்று முகநூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
யோகா பயிற்சியில் 3000 வகையான செய்முறைகளை உருவாக்கியதுதான் இதுவரைக்கும் கின்ன சாதனையாக இருந்திருக்கின்றது. யோகாவில் 10,000 புதிய செய்முறைகளை உருவாக்கி அந்த சாதனையை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் தமிழக சிறுமி ஒருவர். திருப்பூரில் 5வது வகுப்பு படிக்கும் தேவி என்ற மாணவி 2013 தேசிய யோகா போட்டியில் முதல் பரிசு வென்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார். மேலும் மாநில அளவிலும் பல்வேறு போட்டிகளில் பரிசுகளை அள்ளியிருக்கின்றார். யோகா போட்டியில் அனைத்துலக அளவில் சாம்பியன் ஆக வேண்டும் என்பதுதான் தேவியின் லட்சியமாம். உடலையும் மனத்தையும் உறுதிப்படுத்தும் யோகா கலை பண்டைய இந்தியாவில் தோன்றி உலகம் முழுவதும் பின்பற்றப்படுகின்றது. 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு காட்டில் வாழ்ந்த முனிவர்கள் பறவைகள் மற்றும் விலங்குகளின் செயல்களை ஆராய்ந்து இந்த யோகாசனங்களை உருவாக்கினர் என்று சொல்லப்படுகின்றது. இந்த யோகா பயிற்சியால் திருநெல்வேலி மாவட்டத்தின் துவரங்காடு என்ற கிராமமே மதுவை துரத்தியுள்ளது என்று வாசித்தோம். இரத்தக்கரை வடிந்த கள்ளச்சாராயம் புரண்ட துவரங்காடு கிராமத்தினர் சமூக சேவா சங்க அமைப்பினரின் உதவியுடன் யோகா பயிற்சி செய்து மதுவையும் கள்ளச்சாராய உற்பத்தியையும் அடிதடி வெட்டுக்குத்து கொலை வழிப்பறி என அனைத்தையும் விட்டொழித்து விட்டனர். வியக்கத்தக்க வகையில் மாதிரி கிராமமாகவும் இது மாறியிருக்கின்றது.
ஊழல், தவறான நிர்வாகம், வளங்கள் பற்றாக்குறை போன்றவற்றால் பாகிஸ்தானில் நலவாழ்வு அமைப்பு பாதிப்படைந்துள்ளது. ஆனால் கராச்சியில் ஓர் அரசு மருத்துவமனையில் ஒரு மனிதர் தனது தன்னலமற்ற தொண்டினால் புதுமைகளை நிகழ்த்தி வருகின்றார் என்று பிபிசியில் ஒரு செய்தி இருந்தது. ஆதி பிரிஸ்வி என்ற மருத்துவர் லட்சக்கணக்கான மக்களுக்கு மாண்புடன் கூடிய இலவச சிறப்பு சிகிச்சைகளை அளித்து வருகின்றார். வயதானவர்கள் தொடங்கி சிறார் வரை முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் என எல்லா நோயாளிகளுக்கும் இவர் சிகிச்சை அளித்து வருகின்றார். நமது பல மருத்துவமனைகளில் நிபந்தனைகள் விதிக்கப்படுவது போலன்றி அதீப் ரிஸ்வி அவர்கள் நோயாளிகள் சிகிச்சைக்கென எவ்வளவு பணம் வைத்திருக்கின்றனர் என்பதை கணக்கு பார்க்காமல், நிபந்தனை விதிக்காமல் மருத்துவம் பார்க்கின்றார். அதீப் ரிஸ்வி அவர்களுக்கு 17 வயது நடந்தபோது சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட இந்து முஸ்லிம் கலவரத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட பாகிஸ்தானுக்கு இவர் இந்தியாவிலிருந்து கட்டாயமாக குடியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. 1950களில் கராச்சியில் மருத்துவ மாணவராக தொடங்கிய இவரது பணி இன்று இவரை மனிதாபிமான நிலைக்கு உயர்த்தியுள்ளது.
முஸ்லிம்கள் உலகம் முழுவதும் தியாக திருநாளை கொண்டாடிய நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் முஸ்லிம் அல்லாத சில பெண்கள் தங்களின் உடல் தலையை மறைக்கும் ஆடையை அணிந்து கொண்டு முஸ்லிம் பெண்களுக்கு மலர்க்குத்துக்களை வழங்கி தங்கள் பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏற்பட்டு வரும் கசப்புணர்வை களையவும் சக முஸ்லிம் பெண்களுடன் நல்லிணக்கம் பேணவும் இப்பெண்கள் இந்த செயலில் இறங்கியுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகின்றனர்.
எங்கெங்கு நன்மை நடக்கின்றதோ அதை பார்த்து மகிழ்ச்சி அடைபவர் நல்ல துறவிகள் என்ற ஒரு கூற்று உண்டு. அன்பு நெஞ்சங்களே, நமது பேச்சுக்கள் மற்றும் நம் எழுத்துக்களை காட்டிலும் நாம் புரிகின்ற செயல்கள் நிறைய நன்மைகளை ஏற்படுத்தும். இவ்வுலகில் வாழ்ந்த எத்தனையோ வெற்றி வீரர்களின் வாள்களும் அம்புகளும் மறைந்துவிட்டன. மாணிக்க முத்துக்களையும் வைரங்களையும் அணிந்து உயர்ந்த பீடங்களில் அமர்ந்தவர்களுக்கு நினைவிடங்கள் எழுப்பி வரலாறு கொண்டாடுவதில்லை. ஆனால் எளிமையாகவும் உண்மையாகவும் வாழ்ந்து காட்டியவர்களையே உலகம் கொண்டாடுகின்றது. எனவே நமது வாழ்க்கை இருளை விரட்டும் ஒளியாக அமையட்டும், களைப்பை போக்கும் காயகல்பமாக மாறட்டும்.
அமெரிக்க ஐக்கிய நாட்டின் 22வது மற்றும் 24வது அரசு தலைவராக இருந்த ஸ்டீஃபன் க்ரோவர் கிளீவ்லாண்ட் அவர்களுக்கு ஒருமுறை ஒரு கடிதம் வந்ததாம்.
அரசு தலைவர் அவர்களே, நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை எழுதிவிட வேண்டுமென்று 2 ஆண்டுகளாக நினைத்து வருகின்றேன். ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட தபால் தலைகளை 2 முறை மறுபடியும் பயன்படுத்திவிட்டேன். நான் செய்த நேர்மையற்ற இந்த செயலை அண்மையில்தான் உணர்ந்தேன். இனி நான் அத்தவற்றை செய்யவே மாட்டேன் என்று உறுதி கூறுகின்றேன். என்னை மன்னித்து விடுங்கள். அதற்கான பணத்தையும் இத்துடன் வைத்துள்ளேன். நான் அந்த செயலை செய்தபோது எனக்கு 13 வயது.
சாதாரண மனிதர்களின் சிறிய ஆனால் உன்னத வாழ்வு எப்போதும் போற்றப்படும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இஞ்ஞாயிறன்று கூறியது போன்றே,
லூய் நோனா பவுரா தெலே நோவிதா per questo continuamente ci sorprende aprendoci e conducendoci a vie impensate lui ci rinnova cioè ci fa nuovi continuamente
கடவுள் புதிய செயல்கள் குறித்து அஞ்சமாட்டார். அதனாலே கடவுள் நம்மை எப்போதும் எதிர்பாராத வழிகளில் நம் இதயங்களை திறந்து நம்மை வழி நடத்துகின்றார். எனவே அன்பர்களே, நல்லவைகளை நாமும் செய்ய துணிவோம். நல்லவைகள் எங்கிருந்து வந்தாலும் அவற்றை போற்றுவோம். அப்போது நாமும் வாழ்த்தப்படுவோம். உயரிய வாழ்வில் நமது இலக்கை அமைப்போம்.
சொந்தமென்று சொல்லி மகிழுமே, இருந்தாலும் இருந்தாலும் உனக்காகவே, இருந்தாலும் இருந்தாலும் உனக்காகவே, உன் பணியை செய்து நிறைவு காணும் எந்த நெஞ்சமே. இறைவா நீ தந்த வாழ்வில் உயர் இல்லையே, இமயமே என் எதிர்வரினும் கவலை இல்லையே, இதயம் நாடும் உன் உறவின் அன்பின் பந்தமே, இயேசுவே நான் தேடும் வாழ்வின் சொந்தமே.
பாரபட்சமின்றி நல்லதை போற்றுவோம். இந்த வாரம் ஓரலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.